நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 11:7.
Oh. கர்த்தருள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் எஸ்தர் சரித்திரத்தில் முதலாம் அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். நாம் முந்தின நிகழ்ச்சியிலே சிந்தித்தது போல இந்த தேவ பக்தியற்ற தேசத்தின் வரலாறு நம் பரிசுத்த வேதாகம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுகளை உபதேசிப்பதே அந்த நோக்கம். நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இதை கண்டுகொள்ள முடியும். இந்த எஸ்தர் புத்தகம் ஒரு பிரச்சனையோடு கூட ஆரம்பமாகுகிறது. தேவனுக்கு பயப்படாத தேசத்தின் சட்டத்தில் உள்ள பிரச்சனையோடு இந்த அதிகாரம் காணப்படுகிறது. இது ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையாக இருந்தாலும் பன்னாட்டு அளவிலே பெரிய விளைவுகளை உண்டாக்கிய ஒரு பிரச்சனையாகிவிட்டது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மற்றவருடைய வாழ்க்கையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இப்பொழுது எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ் வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது என்று இந்த புத்தகம் ஆரம்பமாகுகிறது. இந்த ஆகாஸ் வேருவின் ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த ஆகாஸ் வேறு என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல, அது கௌரவத்தின் காரணமாக பயன்படுத்தப்பட்ட பட்ட பெயர் மட்டுமே. அன்று பெர்சிய தேசத்தின் ராஜாக்கள் இந்த கௌரவ பட்ட பெயர்களை சூட்டிக்கொண்டார்கள். இந்த பெயருக்கு பெரிய தந்தை என்றும் பெரும் மதிப்பிற்குரிய அரசன் என்றும் பொருளாகும். எப்படி ராயன் என்ற பட்டம் ஒரு மனிதனை மட்டும் குறிக்காமல் ரோம சாம்ராஜ்யத்தில் ஆட்சி செய்த ஆளுநர்களை குறிக்கிறதோ அதுபோலத்தான் ஆகாஸ்வேறு என்ற பட்டமும் ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை. எனவே எஸ்தர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆகாஸ்வேறு எந்த அரசனை குறிக்கிறது என்பதை குறித்த விஷயத்தில் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த ஆகாஸ்வேறு என்பவன் பெர்சிய தேசத்தை ஆண்ட மகா ஆகாஸ்வேறுவை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இவனே பெர்சிய தேசத்தின் புகழை உச்சிக்கு கொண்டு வந்தவன். இந்த ஆகாஸ்வேறு கிழக்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகளை வெற்றி கொண்டு கீழ்ப்படுத்தும் முயற்சிகளிலே மிகவும் கடுமையாக ஈடுபட்டிருந்தான். இவன் இந்து தேசம் முதல், அதாவது இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலான மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். இந்த ராஜ்யத்தில் உலகத்தில் மிகவும் செழிப்பான நிலப்பகுதிகள் அடங்கியிருந்தன. 2-3 வசனங்கள், ராஜாவாகிய ஆகாஸ்வேறு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யவாரத்தின் 3 வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். ஆகாஸ்வேறு கொடுத்த இந்த விருந்துக்கு 127 நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். இது உலக வரலாற்றிலேயே நடைபெற்ற மிகப்பெரிய விருந்தாகும். இதிலே சுமார் 2000 பேர் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கென்று பல லட்சக்கணக்கான, ஏன் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டது. மற்ற எல்லா விருந்தையும் விட இது ஒரு சிறந்த விருந்து. இது ஒரு வீண் செலவு. அழிந்து போகிற வீணான பெருமையை காட்டுவதற்காக செய்யப்பட்ட வீண் செலவு. இவனுக்கு பின்னால் ஆட்சி செய்த சில ராஜாக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு தங்களுடைய செல்வத்தை கொடுத்தார்கள் என்று எஸ்ரா புத்தகத்தில் படிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு இவர்கள் தாராளமாக தங்கள் செல்வத்தை கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தன் செல்வத்தை கொடுக்காமல் வீணான பெருமைக்காக ஆகாஸ்வேறு தன் செல்வத்தை செலவழித்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எவ்வாறு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார்? தேவனால் இந்த பக்தியற்ற ஜனங்களின் வாழ்க்கையில் தலையிட முடியுமா? ஆம், தலையிட முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். எனவே தமது அருட்செயலால் தேவன் பக்தியற்ற ஜனங்களின் வாழ்க்கையில் தலையிடுகிறார். தேவன் திரை மறைவில் நின்று கொண்டு தனக்கு சொந்தமானவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 4 வசனம், அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். இந்த விருந்தானது அவனுடைய செல்வ செழிப்பையும் ஆடம்பரத்தையும் காண்பிப்பதற்காக இருந்தது. இவன் இவ்விதமான விருந்து செய்ய காரணம் என்ன என்பதை பார்க்கும்போது இது வல்லரசு சார்ந்த காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் கிரேக்க ராஜ்யமே உலக வல்லரசாக திகழ்ந்தது. எனவே இவன் அந்த ராஜ்யத்தையும் வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டான். அவ்வாறு அவன் வென்றுவிட்டால் தன் நாட்டை உலக வல்லரசாக மாற்றிவிட முடியும் என்று கருதினான். அதற்கு அதிக படைபலமும் பணபலமும் தேவை. எனவேதான் இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த நாட்டு அதிபதிகள், பிரபுக்கள், மகத்தானவர்கள் போன்றவர்களின் ஆதரவை பெற முயற்சித்தான். இந்த முயற்சியில் அவன் அதிக அளவில் வெற்றி பெற்றான் என்று கூற முடியும். ஆனாலும் தேவன் இந்த எண்ணங்களை தோல்வியுறச் செய்தார். தேவன் தலையிடாதிருந்தால் அன்று பெர்சியா உலக வல்லரசாக மாறியிருக்கும். இந்த ஆகாஸ்வேரு தன்னுடைய போர் திட்டத்திற்கு தேவையான பொருள் வசதி தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த விருந்தின் மூலமாக வெளிக்காட்டினான் என்று கூறப்படுகிறது. இந்த பெர்சிய அரசர்கள் போருக்கு செல்லும் முன்பாக பெரிய விருந்து செய்வது அந்நாட்டு வழக்கமும் கூட. இந்த விருந்தை கவனித்து பார்க்கும்போது துவக்கம் முதல் முடிவு வரை தேவ பக்தி அற்ற முறையில் இடம்பெற்ற ஒன்று என்பதை அறிவோம். கர்த்தருக்கு என்று ஒரு இடம் கூட அங்கு காணப்படவில்லை. அதாவது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அந்த விருந்து அமையவில்லை. இந்த விருந்தில் ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கலாம் என்று நாம் நினைத்தால் ஏமாந்து போவோம். இதிலே நாம் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவ பக்தியற்ற அரசாங்கத்தில் இயற்றப்படும் சட்டம் உலகத்தை பாதிக்கிறது என்பதையும், அதே போல இந்த சபை நடவடிக்கைகளில் கர்த்தர் இல்லாதவர் போன்று காணப்பட்டாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் கூட கட்டுப்படுத்துகிறவராக, தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவற்றின் மத்தியில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 5 வசனம். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 விருந்து செய்வித்தான். இந்த 7 விருந்து அந்த 180 நடைபெற்ற நீண்ட விருந்துக்கு முடிவானது. இந்த 180 கிரேக்க நாட்டின் மீது எவ்வாறு படையெடுத்து வெற்றி பெற முடியும் என்பதை குறித்த திட்டமே தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. இறுதியில் திட்டமிட்டபடி படையெடுத்தும் சென்றார்கள். முதலாவது ஆகாஸ்வேருவின் தலைமையின் கீழ் இருந்த கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் பிறகு கிரேக்க படைகளால் இந்த படைகள் தோற்கடிக்கப்பட்டதால் ஆகாஸ்வேரு பெர்சியா நாட்டுக்கு தோல்வியின் முகத்தோடு திரும்ப வேண்டியதாயிற்று என்று சரித்திரம் கூறுகின்றது. எஸ்தர் 6-7 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு இந்த ராஜ்யத்தின் செல்வ செழிப்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பெர்சியா தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக காணப்பட்டபடியால் அங்கே செல்வத்திற்கு பஞ்சமில்லை. இந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜாக்கள் முழு அதிகாரமும் உடையவர்களாக இருந்தபடியால் அவர்கள் மிகவும் செல்வ செழிப்பு வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் தங்கள் தாடிகளின் ஓரங்களில் கூட விலையேறப்பெற்ற மாணிக்க கற்களை வைத்துக் கொள்வது வழக்கம் என்று கூறப்படுகிறது. ஆபரணங்களை அணிந்து கொள்வது அந்த மனிதர்களின் மதிப்பை உயர்த்துகிறது என்று கருதினார்கள். அவர்கள் சமுதாயமும் அவ்வாறுதான் மதிப்பு கொடுப்பதாக இருந்தது. எனவே பெர்சிய தேசத்தில் இப்படிப்பட்ட ஆபரணங்களும் அணிகலங்களும் அலங்கார பொருட்களும் முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. 8 வசனத்தை பாருங்கள். அவர் அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். மது அருந்தும்படி ஒருவனையும் பலவந்தம் பண்ணவில்லை. தேவ பக்தியற்ற இந்த அரசன் எல்லா அதிகாரம் உடையவனாக காணப்பட்டான் என்று நாம் சிந்தித்தோம். ஆனாலும் இவன் மற்றவர்களை மது அருந்தும்படி கட்டாயப்படுத்தவில்லை. இந்த அரசன் மது அருந்துகிறவன் தான், ஆனால் அதற்காக மற்றவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நண்பர்களால் பாவம் தூண்டப்படுகிறது என்றால் அந்த ஐக்கியத்தை விட்டுவிடுவதுதான் சிறந்தது. அவன் மது அருந்துவதற்கு அல்லது பாவம் செய்ய என்னை தூண்டுவான் என்று யாரை கருதுகிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டித்து விடுவது நல்லது. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக எஸ்தர் 9-11 வசனங்களில் நாம் பார்க்கும்போது அங்கே வஸ்தி என்ற ராஜஸ்திரீ வந்திருந்த ராஜஸ்திரீகளுக்கு விருந்து செய்தாள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஆணும் பெண்ணும் ஒன்று போல விருந்தில் கலந்து கொள்வது அந்த தேசத்தின் பழக்க வழக்கம் அல்ல. இந்த விருந்தின் 7 அதாவது கடைசி நாளிலே விருந்து உச்சக்கட்டத்தை அடைந்தது. ராஜா அதிகமாக குடித்திருந்தான். நீதிமொழிகள் 31:4 வசனத்திலே திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவனோ குடி போதையின் உச்சத்திற்கு சென்று விட்டான். ராஜாக்கள் மதுபானம் பண்ணுவது தகுதி அல்ல. தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். ராஜா ஆகாஸ்வேரு திராட்சரசத்தினால் களிப்பாயிருந்த போது தன் மனைவியின் அழகை வந்திருந்த விருந்தாளிகளுக்கு காண்பிக்க விரும்பினான். இது ஒரு துரிதமான, அதுபோல சுய நினைவு இழந்த நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு. அவன் கவனமாக சிந்திக்காததினால் தவறான முடிவை எடுத்து விடுகிறான். பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலோ, துரிதமாகவோ அல்லது கவனமற்ற சிந்தையிலோ எடுக்கப்படக்கூடாது. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக சிந்தித்து பின் விளைவுகளை எண்ணி முடிவெடுக்க வேண்டும். இங்கே 127 தேசத்தை ஆண்ட மகாராஜா தவறான முடிவு எடுப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய நாட்டின் செல்வ செழிப்பையும் ஆடம்பரத்தையும் காண்பிப்பவன் மதுவினுடைய ஆளுகையில் தன் மனைவியின் அழகையும் காண்பிக்க விரும்புகிறான். இது ஒரு நாகரிகமான செய்கை அல்ல. எஸ்தர் 12:12. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறிகொண்டான். வஸ்தி அவ்வாறு குடிபோதையில் இருந்த ஆண்கள் கூட்டத்திற்கு வராதது சரியான காரியம்தான். ஆனால் அவள் அங்கே தன்னுடைய கணவனுடைய நிலையை சற்று எண்ணி பார்த்திருக்க வேண்டும். அவள் மறுப்பதினாலே அவளுடைய கணவனுடைய மதிப்பு சபையிலே பாதிக்கப்படும். போருக்கான உதவியை பெறுவதற்கு செய்யப்பட்ட இந்த விருந்துக்கு வந்தவர்கள் ராஜாவுக்கு தன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று எண்ணுவார்கள். எனவே வஸ்தி ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கலாம், அந்த விருந்தில் கலந்து கொண்டிருக்கலாம். வஸ்தி அந்த விருந்தில் கலந்து கொள்ளாததற்கு வேத வல்லுநர்கள் சில கருத்துக்களை கூறுகிறார்கள். பெர்சியா தேசத்தில் ஆண்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் பெண்கள் வெளிப்படையாக மேடையில் தோன்றக்கூடாது என்ற வழக்கம் இருந்திருக்கிறது. எனவே அவள் அதை மீற விரும்பாமல் வர மறுத்துவிட்டாள் என்கிறார்கள். வேறு சிலர், அவள் அப்போது கர்ப்பவதியாக இருந்தாள், எனவே இந்த நிலையில் ஆண்கள் முன் தோன்ற முன்வரவில்லை என்கிறார்கள். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ராஜா கட்டளையிட்டது கட்டளைதான். அதை பெர்சிய தேச வழக்கத்தின்படி மாற்ற முடியாது. முந்தின சட்டத்தை செல்லாதபடி செய்ய வேண்டுமானால் மீண்டும் ஒரு சட்டம் உண்டாக்கப்பட வேண்டும். எனவே இது ஆகாஷ் வீர்வை நெருக்கடியான நிலையில் விட்டுவிட்டது. மற்றொரு சட்டத்தை உருவாக்க வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டான். 13-15 பாருங்கள். இங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதை பார்க்கிறோம். இளவரசர்கள் ராஜாவை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறார்கள். பழங்கால வரலாற்றை அறிந்த பண்டிதர்கள் அங்கே ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்க காத்திருக்கிறார்கள். இவருடைய அனுபவ பூர்வமான ஆலோசனையின் அடிப்படையில் தான் அந்த ராஜ்யத்தின் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அவர்களுக்கென்று ஒரு நிலையான சட்ட புத்தகம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வஸ்தியின் செய்கைக்கு பாடம் கற்பிக்க விரும்பிய அரசன் குடி போதையில் இருந்த பண்டிதர்களிடம் ஆலோசனை கேட்கிறான். நாம் யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம் என்பது முக்கியம். நம்பிக்கையற்று அர்த்தமற்ற வாழ்க்கையை நடத்துகிற உலக மக்களிடம் ஆலோசனை கேட்டால் அவர்கள் நம்பிக்கையற்ற பதிலைத்தான் ஆலோசனையாக கொடுக்க முடியும். நாம் தேவ பிள்ளைகளிடத்தில் கேட்போமானால் அவர்கள் நம்பிக்கையும் சமாதானமுமான ஆலோசனையை தர முடியும். இங்கு இடம்பெற்ற ஆலோசனையில் ராஜாவாகிய ஆகாஷ் வீரு பிரதானிகளிடத்தில் தேச சட்டப்படி அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு கீழ்ப்படியாத மனைவியை குறித்து ஆலோசனை கேட்கிறான். 16 பாருங்கள். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய ஆகாஸ்வேருனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் என்று கூறுவதை வாசிக்கிறோம். இந்த மெமுகான் என்ற பிரபு ஒருவேளை சபையில் மட்டும்தான் தைரியமாக பேசக்கூடியவனாக இருந்திருக்கலாம். எனவேதான் வஸ்தியின் செய்கை தன் வீட்டையும் பாதித்து விடுமோ என்று அஞ்சுகிறான். வஸ்திக்கு சுதந்திரம் இருந்தது. அந்த விருந்தினர்கள் மத்தியில் வந்து தோன்ற வேண்டும் என்று எந்த சட்டமும் அந்த ராஜ்யத்தின் புத்தகங்களில் இல்லை. ராஜாவின் விருப்பம்தான் அது. இந்த ராஜாவின் விருப்பத்தை அவள் மீறியதற்காக இந்த பிரபுக்கள் மற்றும் ஆலோசனை கூட்டத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு கணவன் மீது மதிப்பை உண்டு பண்ணுவதோ அல்லது கணவனுக்கு மனைவி மீது மதிப்பை உண்டு பண்ணுவதோ சட்டம் அல்ல. பிரியமானவர்களே, அன்பும் மதிப்பும் இயற்கையாக வர வேண்டும். அதை கட்டாயப்படுத்தி பெற முடியாது. தேவ பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது இந்த அன்பையும் மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக எண்ணும் பண்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள். மெமுகான் பேசினது அர்த்தமற்ற வார்த்தைகள். அவன் பேசின வார்த்தைகளினால் எந்த பயனும் ஏற்பட வாய்ப்பில்லை. இதுபோன்று அநேகர் இன்று பேசுகிறார்கள். அவர்களால் சபைக்கும் பக்தி விருத்திக்கும் எந்த பிரயோஜனமும் வருவதில்லை. இதையடுத்து 17-18 பாருங்கள். ராஜாவாகிய ஆகாஷ் வேறு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களை எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் என்று கூறுகின்றான். இவ்வாறு மெமுகான் ஒரு பிரச்சனையாக இதை மாற்றுவதை பார்க்கிறோம். சமுதாயம் முழுவதுமே ஆண்கள் மதிக்கப்படாமல் போகிற வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுவதை பார்க்கிறோம். அரசனும் அரசியும் மக்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அது ஒவ்வொருவருடைய வீட்டையும் பாதித்து விடும் என்பதில் அர்த்தமில்லை. அப்படி பாதித்திருக்குமானால் அன்று ராஜ அரண்மனையில் நடைபெற்ற திராட்சரச விருந்து மக்களை பாதிக்காமல் இருக்குமா? 19 வசனம். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இந்த சட்டத்திற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மேதியாவுக்கும் பெர்சியாவுக்கும் உள்ள சட்டம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த தேசத்தின் சட்டம் ஒருமுறை இயற்றப்பட்ட பிறகு அதை ரத்து செய்ய முடியாது. அது தவறான சட்டமாக இருந்தாலும் நடைமுறைக்கு ஒத்து வராவிட்டால் இயற்றப்பட்ட பிறகு ரத்து செய்ய இயலாது. ஆனால் மற்றொரு மாற்று சட்டத்தை இயற்றி பழைய சட்டத்தில் உள்ள தீவிரத்தை சமப்படுத்த முடியும். இதை அடுத்து எஸ்தர் 20-22 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீர்ணமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாயிருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். இவ்வாறு அரசியை அவளுடைய ஸ்தானத்திலிருந்து அகற்ற சட்டம் இயற்றப்பட்டது. கணவனே வீட்டையும் நாட்டையும் ஆள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. மனைவி கணவனை மதிக்க வேண்டும் என்று பறைசாற்றப்பட்டது. அப்படியானால் இதற்கு முன்பு சரி, வேதம் யாரை அதிகாரியாயிருக்க அனுமதிக்கிறது என்று பார்ப்போமா? 1 Corinthians 7:4 வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. தேவனுடைய வார்த்தை கூறுகிறதை கவனித்து பாருங்கள். ஆண் பெண் சமம் என்று வலியுறுத்துகிறது அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மில் ஆண் பெண் இருவரும் சமமே. இதில் உயர்ந்தவர் அதிகாரம் செலுத்துகிறவர் என்று கணவனையோ மனைவியையோ கூற முடியாது. தேவன் இருவரையும் ஒரே மாம்சமாய் இருக்கும்படியாக உருவாக்கியிருக்கிறார். இந்த சட்டம் ஆகாசுவேருவின் குணநலத்தை வெளிக்காட்டுவதாக அமைந்தது. இவன் பின் நாட்களில், அதாவது கிமு 481 கிரேக்க தேசத்துக்கு எதிராக படையெடுத்து சென்றான் என்று வரலாறு கூறுகிறது. 1 தெர்மோபைலே என்ற இடத்தில் அவன் மிக சிறந்த வெற்றியை பெற்றான். ஆனால் சாலாமிஸ் என்ற இடத்தில் இவனுடைய படைகள் தோல்வியை தழுவின. அப்பொழுது அவன் கடல் அலையை தன்னுடைய வார்க்கச்சையால் அடித்தானாம். தன்னுடைய கடற்படை தோல்வியை தழுவியதால் ஏற்பட்ட விரக்தியினால் அவன் அவ்வாறு செய்தான் என்று சரித்திரத்தின் பக்கங்கள் கூறுகின்றன. இப்படிப்பட்ட மனநிலையை உடைய ஆகாஸ்வேருதான் இந்த வினோதமான சட்டத்தை அமல்படுத்தினான். அவன் மிகவும் திறமைசாலிதான். ஆனாலும் காரணம் இல்லாத அவனுடைய கோபத்தினால் தன்னுடைய அன்பான மனைவியை அவள் ஸ்தானத்திலிருந்து அனுப்பிவிட்டான். திருத்த முடியாத அந்த தேசத்தின் சட்டத்தினால் அதை செய்து முடித்தான். அதற்கு பின்பாக அவன் அவளை இழந்ததற்காக வருந்தினான். ஆனால் பயனில்லை. அவனால் சட்டத்தை மீறி எதையும் சாதிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அவசரத்தாலும் கோபத்தாலும் மனிதருக்கு ஏற்படுவது நஷ்டங்களே. பெருமைக்காரன் கடவுளை இழக்கிறான், பொறாமைக்காரன் நண்பர்களை இழக்கிறான், கோபக்காரன் தன்னையே இழக்கிறான் என்று ஒரு தேவ மனிதர் கூறினார். ஆத்திரப்பட்டு எழுபவன் நஷ்டப்பட்டு உட்கார்வான் என்று ஒரு தொழில் அதிபர் கூறினார். ஆம்பிரியமானவர்களே, நாமும் கூட பொறுமையோடு செயல்பட தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். இதற்காக நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருப்போமா? இந்த ஆகாஸ்வேருவின் வாழ்க்கை சரித்திரம் நமக்கு இந்த பொறுமையை கற்றுத்தருமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்தை மறந்துவிடவில்லை. அவர்களை நீர் நினைத்தீர், அவர்களை நீர் நடத்தி வந்தீர். எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நடத்தும் பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே வஸ்தி ராணியாக இராமல் தள்ளப்பட்டது உம்முடைய திட்டத்தில் ஒரு பகுதி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஆகாஸ்வேருவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உயர்ந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் வரும் கோபங்கள், எரிச்சல்கள், திடீர் தீர்மானங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். பொறுமையோடு செயல்பட நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:14 முன்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.